உண்மையிலேயே எனக்கு இந்த துதிக்கிற நேரத்துல இந்த வசனம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. பாலகர்கள் பிள்ளைகளுடைய வாயினாலும் தேவன் என்ன பண்ணார், துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்னு சொல்லி. இயேசு ஒரு சில இடங்கள்ல தான் அப்படி கழிகூர்ந்தார். அவர் கழிகூர்ந்த இடத்துல அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் தேவனை துதிக்கும் போது அல்லது தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய ஆவியில என்ன ஆகுதுன்னா ஒரு எழுச்சி, ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்கிறது உண்டாகிறது. நாம் கேட்டதை போல தேவன் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர் எல்லா நேரங்களிலேயும் எப்பொழுதும். சோ இந்த நல்ல ஆண்டவருக்காக நாம் தொடர்ந்து நம்முடைய ஆவியிலே நாம் அப்படி இருப்போம். நாம் கேட்டோம், கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதாவது ரெண்டு காரியங்கள். ஒன்று, தேவனை சந்தோஷப்படுத்துவதை தவிர வேறொரு சந்தோஷமான வாழ்க்கையோ ஒரு பாக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லி கேட்டோம். அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தேவனை பிரியப்படுத்துவது எது, அல்லது தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம்தான் என்ன செய்கிற, எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். அப்போ தேவனை எது பிரியப்படுத்துவது, தேவனை எது சந்தோஷப்படுத்துவது அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம்தான் என்ன செய்கிறது சொன்னா, தேவனை சந்தோஷப்படுத்துகிறது, அதான் தேவனுக்கு பிரியம். அதே போல வழி என்று வரும்போது சாமுவேல், ஒன்று சாமுவேலை வாசிக்கிறோம், வழியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான காரியங்கள் அடிப்படையாய் நமக்கு தேவையா இருக்கிறது. ஒன்று விசுவாசம், அதை தொடர்ந்த கீழ்ப்படிதல். இந்த ரெண்டுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை தேவன் தான் என்ன செய்தார், நம்மிலே வந்து அவர் தொடங்கினார். முன்பு நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள், நமக்கு போதனைகள், அவைகளிலிருந்து நாம் சில பாடங்களை என்ன செய்தலாம், வேதத்திலே முன்பாக நடந்த காரியங்களிலே சிலவற்றை நாம் போதனைக்கு நம்முடைய படிப்பனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம், எச்சரிக்கையாகவும் நாம் என்ன செய்யலாம், அவைகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட இந்த ரெண்டு காரியங்கள்லையும் இஸ்ரவேல் ஜனங்களிடிருந்து படிக்கிற அந்த காரியங்களை நான் ஒரு சில வார்த்தைகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே எபிரேயரை வாசிக்கிறோம், எபிரேயர் 4 நாம் வாசித்த அந்த ரெண்டு வசனங்களும் இங்கே வருகிறது. எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ சுவிசேஷம் அவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செய்யுது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் எப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தவில்லை. அதே போல 6 ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்காமல் போனார்கள். இப்போ சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள், கேட்ட வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, எனவே அது பிரயோஜனப்படவில்லை. விசுவாசிக்கிறதுனாலே அவங்களால என்ன செய்ய முடியல, கீழ்ப்படியவும் முடியவில்லை, எனவே அதிலே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள். அதனாலதான் 1 வாசிக்கிறோம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அது ஏதோ வந்து ஏதோ லேசா எடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இங்க இங்க இந்த இவரே ஆக்கியோன் அவர் வந்து அவர் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு என்ன செய்து இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அது உண்டாயிருக்க, உங்களில் ஒருவரும் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? நாம் பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் என்ன அப்படின்னு சொன்ன, ஆமாம், நமக்கு அந்த சம்பவம் நமக்கு தெரியும். முதன் முதல்ல மோசேயின் மூலமாக ஆண்டவர் அந்த நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதை அவர்களுக்கு சொல்லுவார். எங்கே சொல்றாருன்னா, எகிப்திலே அவர்கள் இருக்கும் போதே அவர் சொல்லுவார், நான் என்ன செய்வேன், உங்களை எகிப்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி அந்த கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி மோசேயின் மூலமாக ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சொல்லுவார். அப்படி அவர்கள் நடந்து வருகிற அந்த நேரத்திலே தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். என்னாகமும் 13 அதிகாரத்துல இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினைகள். என்னாகவும் 13 அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரரோடு நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் அந்த தேசத்தை அனுப்புகிறார். 13 அதிகாரத்திலே மோசே அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் புத்தர் கொடுக்கும் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மனிதர்களை அவர் அனுப்புகிறார். கோத்திரத்துக்கு ஒருவராக அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்தை அங்கு போய் 40 நாள் அவர்கள் சுற்றி அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அங்கே 27 வசனம் என்னாகமும் 13 அதிகாரம் 27 வசனம் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஒரு திராட்சைக்கிளை என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் அவனை வெட்டி அதை ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அதை தூக்கிட்டு வர்றாங்க, இது அதனுடைய கனி. 28 வசனம் ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். கீழே அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, எத்தியர், எபூசியர், எம்மோரியர் இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், தேசத்துக்கு போய் வந்து விட்டார்கள், அதனுடைய கனியும் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் பார்த்தார்கள். பார்த்து விட்டும் அவர்களுக்குள் என்ன விசுவாசம் சொன்னா, அவங்க எல்லாம் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளா இருக்கிறது, நாங்கள் இவர்களை எல்லாம் கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். ஆனால் அதற்கு காலேப் என்ன சொல்றது பாருங்க, 30 வசனத்துல அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இப்போ 12 பேர் போனாங்க அப்படின்னு சொன்னா, அதுல 2 பேர் என்ன செய்யறாங்க, 2 பேர் தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். 31 வசனத்துல அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இது பாருங்கள், தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நமக்கு வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் வந்து நமக்கு இருக்கிறது, வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவை எங்கே இருக்கிறது, எபிரேயர்ல இருக்கிறதா, எபேசியர்ல இருக்கிறதா, அல்லது ரோமர்ல இருக்கிறதா அப்படிங்கிற வசனங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அது நல்லதுதான், வசனங்களை அறிந்திருப்பது நல்லது. ஆனால் அதோடு கூட நாம் என்ன செய்திருக்க வேண்டும் சொன்னா, நம்முடைய இருதயத்திலே அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இவர்கள் அதைத்தான் விட்டு விட்டார்கள், நான் அதை சுதந்திரிப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நாம் சொன்னால், கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம் நமக்கு தெரியுமானா, நமக்கு தெரியும். தேவனிடத்தில் அன்பு கூறுவோருக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமான்னு சொன்னால் நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்படிங்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆனால் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன பார்க்க வேண்டும் சொன்னா, நான் அறிந்திருப்பது நல்லது, இந்த அறிந்திருப்பதை என் இருதயத்திலே மனப்பூர்வமாய் நான் விசுவாசித்திருக்கிறேனா அப்படிங்கிறத என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையின் பேர்ல எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான். 10 பேர் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, அவர்கள் பலவான்கள், அவர்கள் பெரியவர்கள், அவங்களை எல்லாம் எதிர்க்க நம்மால் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யோசுவா அப்படி சொல்ல, நாம் அவன் சொல்றான், நாம் எளிதாய் போய் நாம் என்ன செய்வோம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 30வது வசனத்துல மோசையின் இடத்துல அவன் சொல்கிறான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் செய்ய முடியல. அதனால இங்க பாருங்கள், 14வது அதிகாரம், அதே எண்ணாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல திரும்பவும் அவன் சொல்லுகிறான், இந்த யோசுவா இவங்கெல்லாம் இப்படி பேசி எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவன் சொல்லுகிறான், 8வது வசனத்துல, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஊழுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எனவே நீங்க என்ன செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவன் சொல்லுகிறான், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றான். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்கள் உடனே கல்லுகள் எடுத்துட்டாங்க. ஒரு ஆள் இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, ஜனங்கள் அவர்கள் அதிகமாய் 10 பேர் இல்லையா, ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து 2 பேர் என்ன செய்ய முடியும், உடனே அவங்க வந்து கல்லுகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை நாம் பார்க்க வேண்டும். இது பாருங்க எவ்வளவு விசுவாசமாய் அவன் பேசுகிறான் பாருங்கள். அவர்கள் உண்மையிலே அப்படித்தான் இருந்தார்கள். இவர்கள் அவர்களை வைத்து நாம் பார்த்தால் இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு வெட்டுக்கிளியை போல அவங்க அவருடைய பார்வைக்கு இருந்தார்கள். ஆனால் யோசுவாவுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அது என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் என்ன பண்ணுவாரு, நம்மை நாம் போவோம் சொல்ல அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் முழுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவன் தான் என்ன செய்வார், தேவன் தான் நம்மை கொண்டு போவார், அவர்தான் நமக்கு கொடுப்பார். எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்போ இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், நமக்கு நான் வாசித்த அந்த ரோமர் 6வது அதிகாரத்துக்கு 8வது அதிகாரத்தில் பாருங்க, சாரி ரோமர், இன்றைக்கு யாரை நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் என்ன செய்யணும், பாவம் ஆளாது இருப்பதாக. அவருக்கு வாசிக்கலாமா, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. இன்னைக்கு கானான் தேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்ன, நம்முடைய சரீரம் தான் என்னது, கானான் தேசம். நாம் உலகத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தது போல. ஆனால் அவர்கள் எல்லாரும் அவிசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்னா, வனாந்திரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். இன்றைக்கு வெளியிலே நாம் கேட்டோம் என்று சொன்னால், நாம் பேசுகிற சத்தியங்களை, பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை அல்லது எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது என்பதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வெளியில நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது முடியாது. ஒருவேளை வசனம் சொல்லுது என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அதை மனப்பூர்வமாய் விசுவாசித்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்ல முடியாது. இப்ப ஏன் ஒரு சிலர் நம்மை கூட நாம் நம்மை பார்த்து அப்படி என்ன இருக்க முடியும்னு சொன்னா, ஆமா அது 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 உண்மைதான். ஆனாலும் அது வந்து அது எந்த அளவுக்கு அப்படிங்க நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கும்போது, என்னை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நான் என்ன செய்யணும், நான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் என்ன சொன்னா, அந்த யோசுவா சொல்றான் இல்லையா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலே நாம் என்ன செய்தோம், பாவத்துக்கு நாம் அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். இப்பொழுது தேவன் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்மை விலைக்கிரயமாய் அவருக்கு சொந்தமாய் அவர் என்ன பண்ணிட்டாரு, விலை கொடுத்து அவர் வந்து நம்மை வாங்கி விட்டார். சிலுவையிலே சாத்தானை என்ன பண்ணிட்டாரு, அவனை தோற்கடித்து விட்டார். எனவே பாவத்தை குறித்தோ உலகத்தை குறித்தோ சாத்தானை குறித்தோ நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் சிலுவையிலே அதெல்லாம் முடிஞ்சு வச்சு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிட்டு இப்ப நாம் எங்க இருக்கிறோம், தேவன் என்ன செய்யிருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். யா அவர் யோசுவா சொல்ல அப்படித்தான் அவன் விசுவாசித்தான், தேவன் நம்மேல் பிரியமாயிருந்தால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதை அவன் பரிபூர்ணமாய் விசுவாசித்தான். எனவே அவர்கள் 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை குறித்தெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவன் தான் விசுவாசித்ததிலே அவன் என்ன செய்தான், உறுதியாயிருந்தான். அதனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவனோடு கூட போயிட்டு வந்த எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் மரித்தார்கள். தேவன் அவருடைய வார்த்தை என்ன செய்தார், அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி யோசுவாவும் காலேபும் அதை போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் என்ன செய்தார், செய்தார். ஆமா, இன்னைக்கு நம்மை நம்முடைய காதுகள்ல எத்தனையோ சத்தங்கள் வந்து வரும். பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் இந்த உலகத்துல என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. பொய் சொல்லாம வாழ முடியாது, கோபப்படாம வாழ முடியாது, இச்சிக்காமல் வாழ முடியாது, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் என்பது போலத்தான் இன்றைக்கு நமக்கு நாமே அப்படி எண்ணக்கூடும். நம்முடைய தோல்விகளை பார்த்து கூட நாம் என்ன செய்ய முடியும், எண்ணக்கூடும். ஆனால் ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யோசுவா பாருங்கள், இந்த யோசுவா அவன் போய் அதை சுதந்திரிக்கிறான். யோசுவாவின் புத்தகம் 11 அதிகாரத்துல நம்முடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். யோசுவா 11:15 அவன் விசுவாசிக்க மட்டும் செய்யவில்லை, இங்க என்ன செய்கிறான் பாருங்கள். யோசுவா 11:15 கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் யோசுவா கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அவன் யோசுவாவுக்கு யோசுவாவின் இடத்துல மோசே என்ன சொல்லி இருந்தாரோ கட்டளையிட்டு இருந்தாரோ அதை ஒன்றையும் செய்யாமல் என்ன செய்யலாம், அவன் விடவில்லை. எனவே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இவன் அங்க போனான் யோசுவா, அவன் போய் அந்த தேசத்தை கானான் தேசத்துக்குள்ளே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் யோசுவா போய் அதை என்ன செய்கிறான், அதை சுதந்திரித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். ஆனால் இங்க பாருங்கள், 18 வசனத்துல யோசுவா அவன் போனோடனே ஒரே நாள்ல ஜெயிக்கல, அதைத்தான் நாம் அங்க வாசிக்கிறோம். 18 வசனத்துல யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் கானான் தேசத்துக்கு வந்துட்டேன், அதனால என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா, ஒரே நாள்ல வெற்றி வாழ்க்கை அப்படிங்கிறது இல்ல, சாத்தியம் இல்ல. ஆனால் அவன் என்ன செய்தான்னு சொன்னா, ஒவ்வொரு ராஜாக்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், பாவம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அது கோபமா இருக்கட்டும், மன்னிக்க முடியாத தன்மையா இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், அல்லது எதுவா இருந்தாலும் இதெல்லாம் ஒரே நாளில இல்லை. ஆனா இங்க பாருங்க, யோசுவா நெடுநாள் அவன் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இப்ப அந்த இடத்துலதான் நம்மளும் இருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னா, இவ்வளவு நாளா போராடுறனே, இவ்வளவு பிரயாசப்படுறமே, அந்த ஜெயம் அப்படிங்கிறது இன்னும் இல்லையே அப்படின்னு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நெடுநாளாய் அந்த யுத்தம் நடந்தது. 20 வசனம் தொடர்ந்து அவன் அதை வாசிக்கிறான். பின்பு கடைசியில் என்ன நடக்குது பாருங்கள், 22 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்தீவிலும் அஸ்தோத்திலே மாத்திரம் சிலர் மீதியா இருந்தார்கள். அவங்களையும் பின்னாடி அவன் ஜெயிக்கிறதை நாம் அடுத்த அதிகாரங்களே நாம் வாசிக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், விசுவாசம் அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நாம் வைக்கிற அந்த விசுவாசம், அங்க பாருங்கள், ஒருவரும் மீதியாக என்ன செய்யவில்லை, ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. எல்லாரையும் அவன் என்ன செய்தான், அவன் வந்து கொன்று போட்டான். அப்படியே 23 வசனம் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. அப்போ ஒரு விஷயத்துல வந்து நாம் போராடுகிறதுலே உண்மையுள்ளவர்களா இருந்தோம் என்று சொன்னால், ஒரு நாள்ல கண்டிப்பா நாம் என்ன செஞ்சிருவோம், அங்க ஒரு அமைதல் வரும், அங்க ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அதை நாம் என்ன செய்வோம், அதை நாம் பிடித்து கொள்வோம், அதை நாம் பிடிப்போம் கண்டிப்பா. எது வரைக்கும் சொன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, நான் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவோ பேர் நாம் வந்து சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய தேவைகளை பார்த்து, இப்புள்ள காரியங்களை பார்த்து, அல்லது நாளைக்கு என்ன செய்யறது, அல்லது நம்முடைய வருமானம் எப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எவ்வளவோ காரியங்களை குறித்து நாம் வந்து கவலைப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கறது மட்டும் ஒரு தீவிரமான தேடுதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் வார்த்தையின் பேரிலே நமக்கு ஒரு உயிருள்ள விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எதை குறிச்சும் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. ஆனா இப்ப நான் சோதிக்கப்படுகிறேன், இப்ப நடைமுறை எப்படி இருக்குதுன்னா, ஆமா ஒரு தேவைன்னு வரும்போது நான் கலங்குகிறேன் அல்லது அதை யோசிக்கிறேன், அது அது தவறில்லை. ஆனால் இங்க யோசுவை போல நான் போராடுகிறதுல என்ன செய்யணும், இல்ல நான் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் பேரிலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த போராடுவதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அதை நாம் என்ன செஞ்சிடலாம், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற விஷயத்தை எண்ணி பாருங்கள், நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கூட, நம் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், வேதத்தில் அநேக மாதிரிகள் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு மறுபடியும் பிறந்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா நேரங்கள்லையும் என்ன செய்ய முடியும், அவனுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, வருமானம் வருதோ இல்லையோ, அவன் ஆரோக்கியமா இருக்கிறானோ இல்லையோ, ஆனால் ஒரு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, எல்லா நேரங்கள்லையும் கர்த்தருக்குள்ளாக நாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய சந்தோஷம் நம்முடைய வேலை வாய்ப்புகள்லேயோ பணத்திலேயோ நம்முடைய ஆரோக்கியத்திலேயோ நம்முடைய சந்தோஷம் இல்லை, நம்முடைய சந்தோஷம் எல்லாம் தேவனிலே தான் என்ன இருக்கிறது, தேவன் பேரில் தான் என்னுடைய சந்தோஷம். கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால், என்னை சுற்றி வருகிற சூழ்நிலைகள் பார்ப்பதற்கு இந்த அமலேக்கியர் இந்த ஏனாக்கியரை போல பெரிய பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், நம்ம நம்மளே கூட யோசிக்கலாம், ஐயோ இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, எனக்கு யாரையும் தெரியாது, இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இது எப்படி செய்ய போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும், நம்ம யோசிக்க கூடும். ஆனால் நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கும்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், நாம் ஒரு வசனம் சொன்னோம் நல்ல வசனம் தான், ஆனா அது உண்மையிலேயே நம்மளால என்ன செய்ய முடியுது, விசுவாசிக்க முடியுதா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லிட்டோம் ரொம்ப ஈஸியா, நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட நினைச்சிருப்பாங்க மனப்பாட வசனத்தை இப்படி இருந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியா போயிருமே அப்படின்னு என்ன செய்வாங்க நினைப்பாங்க, அவ்வளவு சின்ன வசனம் அந்த வசனம். ஆனா புதிய ஏற்பாட்டில் நாம் அதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, தாவீது சொன்னார் அதை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கறத யார் சொன்னா, தாவீது சொன்னார். நாம் எப்படி சொல்ல வேண்டும் சொன்னா, அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆண்டவர் என்னைக்கு சிலுவையில மரித்தாரோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாரு, அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து செய்து முடித்துட்டாரு. நாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இனி ஒன்னு ஆண்டவர் என்ன செய்ய போறது இல்ல, இனி ஒன்ன ஆண்டவர் நமக்காக இதுக்காக இனி ஒன்னு அவர் செய்ய போறாருங்க எனக்காக அப்படிங்கிறது இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களைத்தான் தேவனுடைய இருதயம் தேடுகிறது. நாம் யாரை போல இருக்க வேண்டும் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்ல, யோசுவா காலேபை போல நாம் என்ன செய்யணும், விசுவாச புருஷர்களாய் ஒரு 2% தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நாம் அதுல ஒரு நம்முடைய நம்முடைய இருதயம் அப்படி இருக்கணும், ஆண்டவரே என்னை சுற்றி என்ன நடந்தாலும் என்னுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், மலை போல இருக்கலாம் எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, மலை போல இருக்கலாம் இதுக்கு வழியே இல்லை என்பது போல இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்றது போல பின்னாடி என்ன செய்யலாம், பின்னாடி பார்வோன் படைகள் வருகிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, இது எப்படி கடந்து செல்ல போகிறோம் அப்படின்னு திகைக்கிற ஒரு நேரமா இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும், தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், சரியான நேரத்திலே தேவன் என்ன செய்வார், தேவன் எல்லாவற்றையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், சோ சரியான நேரத்திலே தேவன் இடைபடுவார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை தான் நாம் என்ன செய்யணும், நாம் அதை வந்து அந்த விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய பாவங்களை மேற்கொள்கிற அந்த சரீர இச்சைகளிலே சோதிக்கப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு காலத்துல எதற்கு நம்மை பத்தி யாராவது விமர்சிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை வந்து ஒரு தாங்க முடியாம இருந்திருக்கலாம், ஐயோ நான் இவங்களுக்கு இப்படி பண்ணனே, இவங்களுக்கு நல்லதுன்னு தான் செஞ்சேன், ஆனா வந்து இது இப்படி விளங்கிட்டாங்களே அல்லது இப்படி புரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு மனசு என்ன செஞ்சிடலாம், கஷ்டப்படும். ஆனால் அதிலே அதிலே நாம் உண்மையா இருந்தோம் என்று சொன்னால், அந்த போராடுவதிலே உண்மையா இருந்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய இருப்போம், நமக்காக நாம் பரிதாபப்படவே மாட்டோம், என்ன விமர்சிச்சா அது பரவாயில்ல, சுய பரிதாபம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகவே கூடாது, என்னை பார்க்க வரல, எனக்கு இது செய்யல, எனக்கு அதை பண்ணல அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு இருக்காதுன்னு சொன்னா, தேவனிடத்திலே அதுக்காக அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நான் எதிர்பார்க்கிறவனாக என்ன செஞ்சிடக்கூடாது, நான் எதிர்பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது, மாறாக நான் அதை மற்றவர்களுக்கு செய்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். அதான் நம்முடைய அழைப்பு. எனவே இந்த இந்த விசுவாசத்தை யோசுவா பாருங்கள், அப்படி இருந்ததுனாலே அவன் புதிய ஏற்பாட்டில் ஒரு இயேசுவுக்கு மாதிரியாக அந்த யோசுவா அவர் இருந்து, எல்லாரும் இறந்து போனார்கள், ஆனால் அவன் போய் அதை சுதந்திரித்து கொண்டு ஒவ்வொரு தேசமாய் கடைசி வரைக்கும் இன்னும் எதெல்லாம் இங்கே சிலது மீதியா இருந்தது என்று வாசிக்கிறோம், பின்னாடி வாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார் அதையும் போய் அவங்கள் பூரிட்டு அதை ஜெயித்துக் கொள்வார்கள், அதை எல்லாமே பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன செய்தார், அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். சோ நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலே அப்படியாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரும் என்ன செஞ்சிருக்கிறார், அதை சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துல இந்த அப்பங்களை சாப்பிட்டது நமக்கு தெரியும், அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, ஆண்டவரை தேடிட்டு ஒரு சுகமானது நிமித்தம் அநேகர் வந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஜனங்கள் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லுவார், நீங்கள் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதுதான். தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவரை நான் என்ன செய்யணும், அவரை நான் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். அதே போல நம்முடைய கீழ்ப்படிதல், விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தோடு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாம மேல்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், இயேசுவனுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்று சொல்ல, அவர் பிதாவின் மேல் அவ்வளவு பூரண விசுவாசம் உள்ளவராய் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் அவர் பிறந்தது முதல் அவர் வளர்ந்த நாசரேத்தூரு, அவர் செய்த ஊழியம், அவர் கல்வாரியிலே மரிக்கிற வரைக்கும் அவருடைய முழு வாழ்க்கையிலேயும் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். அதனாலதான் அவர் சொல்லும்போது, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்ன செய்யவில்லை, என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படிங்கிறார். ஏன் இயேசுவனிடத்திலே பிதா அவர் பிரியமா இருந்தார் என்று சொன்னால், அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் என்ன செய்தார், செய்தார், கீழ்ப்படிந்திருந்தார். சுயமா அவர் என்ன செய்யல, சுயமாய் எந்த திட்டமும் போடல, சுயமாய் எதுவும் செய்யவே இல்லை. பிதா என்னை எப்படியெல்லாம் நடத்தினாரோ அப்படியெல்லாம் அவர் நடந்தார். அவர் நடத்தின எல்லா பாதைகள்லையும், அது ஒருவேளை ஒரு பாடுகளா இருக்கலாம், அல்லது வேற எதுவா இருக்கலாம், அந்தந்த ஊர் அந்த நாசரேத்து ஊரை எண்ணி பாருங்கள், அங்குள்ள ஜனங்களை எண்ணி பாருங்கள், அவர் வாழ்ந்த 30 வருட வாழ்க்கையை எண்ணி பாருங்கள், இத்தனையோ நன்மைகளை ஊழியத்தின் நாட்கள்ல எவ்வளவோ செய்தார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முற்றிலுமாய் பிதா எங்கெல்லாம் வச்சிருந்தாரோ அங்கெல்லாம் அவர் வந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வாதமா என்ன செஞ்சதுன்னா முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான், நாம் தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம் இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்தல அப்படின்னு சொன்னா, அது வந்து சரியான விசுவாசம் இல்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் ஆனா நான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் அது புலியான விசுவாசம், உண்மையான விசுவாசம் இல்லை. ரோமருக்கு வாசிக்கும் போது, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு பவுல் அதை சொல்லுவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்துகிற சூழ்நிலைகளுக்கு, ஒரு அதிகாரத்துக்கு, ஆளுகைகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் என்ன செய்யணும், கணம் கொடுக்கணும். அதுதான் இங்க நான் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே, மெய்யான தாழ்மை என்ன அப்படின்னு சொன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தாழ்மையில ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நம் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே அதை பவுல் எழுதுகிறார் பாருங்கள், 8 வசனம், பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ தாழ்மை அப்படிங்கிறது என்னன்னா, சரிங்க சொல்லுங்க அப்படின்னு மெதுவா பேசிக்கிறதோ அல்லது அது கை கட்டி நிக்கிறதோ அல்ல தாழ்மை. தாழ்மை என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே நாம் ஆண்டவரிடத்திலே பார்க்கிறது என்னன்னு சொன்னா, கீழ்ப்படிதல் தான் தாழ்மை. நான் தாழ்மை உள்ளவன் தானா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, இங்க இயேசுவை குறித்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ ஒரு மெய்யான தாழ்மையின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதல் தான் என்னது மெய்யான தாழ்மை. தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் வந்து அப்படியே அதை என்ன செய்யறது, கீழ்ப்படுகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் அப்படின்னு சொல்லுகிறத இன்னும் நாம் அதை ஒரு ஆழமாய் நாம் பார்த்தோம் என்று சொன்னோம் சொன்னால், நாம் எங்கே மறிக்க வேண்டும்? நம்முடைய சுயத்திற்கு சிலுவையில தான் என்ன செய்ய வேண்டும். நம்முடைய சுயத்திற்கு இல்லை என்று சொல்லுகிற அந்த சிலுவையிலே மறிப்பது, இந்த வசனத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையான கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சுயத்தை சிலுவையிலே மறிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் மெய்யான கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் தான் தாழ்மைன்னு நாம் சொல்லலாம். நம்முடைய சுயத்தை நான் விரும்புகிறபடி வாழ்ந்துட்டு எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாம என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் விரும்பினபடி நான் வாழ்ந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா, நான் இங்கே எழுதிட்டு போல நான் கீழ்ப்படுகிறவன் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. நான் சபைக்கு வருவதனாலோ ஏதோ வசனங்களை வாசிப்பதனாலோ சில சத்தியங்களை தெரிந்திருப்பதனால அல்ல. சிலுவையின் மரண வரியந்தவும் இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். தனக்கு அந்த 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 கெத்செமனே தோட்டத்திலே தனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் அதுக்காக என்ன செய்யாருன்னு ஜெபிக்கிறார். சில விஷயங்கள் நமக்கு அப்படித்தான், எல்லா விஷயங்களுமே நமக்கு பிடித்திருக்கிறதா என்று சொன்னால் சில நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே சிலுவையிலே தன்னை ஆண்டவரே இது நீங்க கூட சில சூழ்நிலைகளிலே நாம் அப்படி ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடுமானால் நீர் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். இல்ல இது இந்த வழியாத்தான் நான் போயாகணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்கிறேன், எனக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது இல்ல, ஆண்டவரே என் சுயத்தை என்ன செய்கிறேன், மரணத்திற்கு என்னை மனத்துக்கு நீ வச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, இந்த பொருளாதார நிலையில வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்துல வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு நான் செய்யற வேலையா இருக்கலாம், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ. தேவன் எனக்கு இதை என்ன செஞ்சிருக்கிறார், இது தேவன் எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல என்னுடைய சுயத்தை ஒப்பு கொடுத்து நான் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதான் மெய்யான தாழ்மை. அப்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார், அப்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் அபரிதமான கிருபையை தேவன் எனக்கு செய்வார், நமக்கு தருவார். எனவே வரக்கூடிய நாட்கள்ல இதை நாம் மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். நாம் விசுவாச புருஷர்களாய் இருப்போம். பவுல் சொல்லும்போது அந்த கடைசியில எல்லாம் நான் வாசித்தா தெசலோனிக்கேயில விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படிம்பார். சபைக்குத்தான் எழுதுகிறார், சகோதரர்களுக்குத்தான் எழுதுகிறார், ஆனால் அப்படி இருக்கிற சபையில இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த விசுவாசம் என்ன செய்யறதில்லை, விசுவாசம் இல்லை, தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசம் இல்லை. அதனாலதான் நம்ம வந்து சின்ன விஷயத்த சொன்னா கூட நம்ம மனம் புண்படுறோம், கீழ்ப்படிய மாட்டேங்குது, இவங்க எப்படி சொல்லலாம், இதை ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற நம்ம நிறைய கேள்விகள் என்ன செய்யறது நமக்குள்ளே வருகிறது. தேவன் பேரிலே விசுவாசம் கொண்டவனுக்கு அங்கு கேள்வி எல்லாம் கேள்வி இல்லை. தேவனிடத்திலேதான் அவன் என்ன செய்வான், தேவனைத்தான் நோக்கி பார்ப்பான். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். சோ நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்குள்ளாக இந்த விசுவாசத்தை தொடக்கின இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி நாம் என்ன செய்வான், இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணுமா, பொறுமையோடு ஓடக்கடவும் சொல்லப்பட்டிருக்கோம். சோ நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்து நாம் பொறுமையா இருப்போம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். தேவனை நாம் என்ன செய்யலாம், இன்னைக்கு தேவன் அப்படி பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார். சபையில எல்லாரும் அப்படியா அப்படின்னு அப்படி இல்லை, ஆனால் இன்னைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எங்கே, அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பார்த்தோம் என்று சொன்னார், சபைக்கு எழுதுறார், ஆனால் சபைக்கு எழுதிட்டார் எப்படி சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு மொத்த சபையும் நான் என்ன செய்யக்கூடாது அப்படி நம்ம பார்க்காம, ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் சூழ்நிலைகளுக்கு மேலானவன், எல்லாவற்றிற்கும் மேலானவன், நான் ஜெயங்கொள்ளும்படி என்ன செய்கிறேன், பாவத்தை உலகத்தை பிசாசை ஜெயிக்கும்படிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு ஜெயித்திருக்கிறார், அந்த ஜெயத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ராம் ரோமர்லே வாசிக்கிறதை போல சாத்தானே என்ன செய்வார், தேவன் நம்முடைய கால்களுக்கு கீழே என்ன செய்வார், நசுக்கு வந்ததா சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய அந்த எவ்வளவு மகிமையை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்க. ஏதோ போனோம், வந்த வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், இருந்தோம், நாமளும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பதற்காக தேவன் என்ன செய்யல, நமக்குள்ள இந்த விசுவாசத்தை துவக்கல. இல்ல, நாம் ஒன்றிற்காக நிச்சயமா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமாய் நாம் பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே நான் வந்து ஜெயங்கொள்ளுகிறவனா என்ன செய்யணும், நான் ஜெயங்கொள்ளுகிறவனா இருக்கணும். கலங்குறவனாக பயப்படுகிறவனாக எது வந்தாலும், ஒருவேளை மரணமே ஆனாலும் அது நம்ம கையிலேயே இருக்குது இல்லை, நம்ம எதையும் என்ன செஞ்சிட முடியாது இல்லை, தேவனுடைய கையிலே நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் போன வாரம் பார்த்தது போல எதுவும் நம்ம என்ன செய்யாது, நம்மை பிரிக்காது. தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த அன்பு, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்னை நேசிக்கிறார், எனக்கென்று ஒரு பாதையை தேவன் வச்சிருக்கிறார், இதுதான் எனக்கு தேவன் வச்சது அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசமா இருப்போம் என்று சொன்னால் தேவன் என்ன செய்வார், நம்மோடு கூட இருப்பார், நாமும் என்ன செய்வோம், ஜெயங்கொள்ளுகளா இருப்போம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான், சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதான் நம்முடைய அழைப்பு. எனக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சதுங்க அப்படின்னு நம்ம நினைக்காம, நான் வந்து ஆண்டவரே உம்முடைய எல்லா மகிமையும் எனக்கு என்ன செய்யணும், எல்லா மகிமையும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எனக்கு வேண்டும், நான் விசுவாசமா இருக்கணும். ஏதோ சபை கூட்டத்துல மட்டுமல்ல, நான் தனியா வீட்டுல இருக்கும் பொழுது, நான் வேலை செய்யற இடத்துல சோதிக்கப்படும் போது ஆண்டவரே, அல்லது ஒரு ஒரு பாவத்துல நான் சோதிக்கப்படும் போது, இல்ல நான் ஜெயிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து நாம் என்ன செய்வோம், இந்த சரீரத்துல பாவம் என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய கண்கள்ல சுத்தம் வேணும், நான் என்ன செய்யணும், நான் பரிசுத்தம் உள்ளவனா என்ன செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன். கீழ்ப்படிதலுக்கும் பரிசுத்தலுக்கும் ரெண்டு ஒண்ணுதான், கீழ்ப்படிதல் தான் பரிசுத்தம், பரிசுத்தம் தான் கீழ்ப்படிதல். அதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ரெண்டையும் குழப்பக்கூடாது. கீழ்ப்படுகிற மனிதன் பரிசுத்தத்தில் என்ன செய்து கொண்டிருப்பான், வளர்ந்து கொண்டிருப்பான். பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறவன் கீழ்ப்படிதல் இல்லை, அவன் வளர்ந்து கொண்டிருப்பான், தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஸோ நாம் இதை நாம் வரக்கூடிய நாட்களை விசுவாசித்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய இருதயத்தை நாம் கேட்டதை போல எப்படியாவது தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறலாம் என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம தடுமாறலாம், திகைக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு என்ன செய்யறாரு, ரெடியா இருக்கிற. அதான் வசனம் சொல்லுது, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு செய்வதற்கு தேவனுக்கு விருப்பம். நான் ஜெயிக்கணும் அப்படிங்கு பாக்கறதுக்கு தேவன் விருப்பமா இருக்கிறார். நான் ஜெயங்கொள்ளுகிறவனா இருக்கணும், என்னுடைய பிள்ளை இவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு யோபு போல சாத்தானுக்கு என்ன செய்வார், தேவன் இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இங்க ஒருத்தர் இருக்கிறான், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, அவன் ஜெயிக்கிறவன், அவன் போராடுகிறவன் அப்படின்னு தேவன் என்ன செய்யணும், நம்மை குறித்து சொல்லணும். ஏதோ சபையில துதிக்கிறதும், அப்புறம் வீட்டுல போய் சண்டை போடுறதும், அப்புறம் வந்து ஒரு உணர்வு இல்லாம நடக்கிறமாய் அப்படி இருப்போம் என்று சொன்னார், நாம் என்ன செய்யணும், இந்த நாள்ல மனம் திரும்பணும் இல்ல, நாம் மனம் திரும்பி நம்ம ஆரம்பத்துல பார்த்ததை போல ஒருவேளை அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பயந்திருக்கணும். ஆண்டவரே இது ஒரு வாக்கு தத்தம், இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஒரு வாக்கு தத்தம் எனக்கு உண்டா இருக்கிறது, நான் ஜெயிச்சு கொண்டே போயிருக்கணும், 10 வருஷம் 20 வருஷம் ஒரு ஒரு பாவத்தை தொடர்ந்து நான் என்ன செய்கிறோன்னா இருக்கக்கூடாது, போராடுகிறோம்னா இல்லாமல் ஒவ்வொரு பகுதியாக நான் எதிலெல்லாம் சோதிக்கப்படுகிறேனோ அதிலெல்லாம் நான் போராடி நான் ஜெயங்கொள்ளுகிறோம்னா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய அழைப்பு. சொன்ன விசுவாசமும் கிடிப்பெழுதல் உள்ளவர்களுமா இருப்போம், தேவன் நமக்கு உதவி செய்வாராக.